உமா புகழை ஆராதிக்க ஆண்டவரே உமை துதிக்க வந்தவாயிருக்க. அப்படி ஆண்டவராய் எங்களை மாற்றினதே நன்றி ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத உமக்கு விருப்பமில்லாத நம்மளும் போன போக்களை இஷ்டமானபடி வாழ்ந்து கொண்டு நரத்தை நோக்கி போய்க்கொண்ட எங்களை ஆண்டவரே நீர் எங்களை தேடி வந்து ரட்சித்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அதனால் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களை தேடி வந்ததால் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். புது நாளை இன்னொரு நாளை எங்களுக்கு கிருபையாய் தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வேற என்னத்தை நாங்கள் செய்ய முடியும் அப்பா? நன்றி மாத்திரம் உமக்கு செலுத்த முடியும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே உமது வார்த்தைக்கா நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. கிருபையும் இருக்கிற அந்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சமத்திலும் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே வானமும் பூமி மொழிந்தாலும் வார்த்தை ஒழியாதென்று சொன்னீர் ஆண்டவரே. எங்களை நியாயம் தீர்க்க போற வார்த்தை ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே அந்த வார்த்தைக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். அது ஜீவன் உள்ள வார்த்தை ஆண்டவரே. இன்றும் அநேகர் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அநேக வாக்குத்தங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே இன்னும் வாக்குத்தத்தை நிறைவேற இருக்கிறது. கடைசி காலத்தில் கடைசி நீத்தில் நிற்கிறோம். உமது வருகை அதி சீக்கிரம் ஆண்டவரே. கதை வருகை நிற்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே கதவை திறக்க ஒரு நிமிஷம் காணும் ஆண்டவரே. தியான நேரத்தில் நிற்கிற நாங்கள் ஆண்டவரே வார்த்தையில் ஆண்டவரே நாங்கள் நிலைநின்று ஆண்டவரே வார்த்தையை கை கொண்டு ஆண்டவரே வார்த்தையில் வாழ ஆண்டவரே எங்களை கிருபை செய்ய வேணுமே. நாங்கள் சபிக்கிறோம், மசாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நாமம் இடத்துல மயப்படும்படியா நாங்கள் சபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிதாவே ஆமென். எல்லாரும் வாழ்த்தார். பிரியத்தில் இருந்து இன்றைக்கு தேவன் எங்களை தெரிந்து கொண்டா இல்ல தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ற காரியங்களை குறித்து பார்த்து அதில் எல்லாவற்றையும் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ஏழு காரியங்களை தேவன் என்னத்துக்காய் என்னை தெரிந்து கொண்டார். எங்கள் ஒவ்வொருலையும் தெரிஞ்சிருக்கிறார். எத்தனை பேர் கையெழுத்து சொல்லுங்க. எங்கள் ஒவ்வொருலையும் தெரிஞ்சிருக்கிறார். அப்ப எங்கள் மேல் தேவன் ஒரு சித்தம் ஒரு திட்டம் ஒரு நோக்கத்தை வீதியிருக்கிறார். ஆகவே அந்த நோக்கத்தையும் அந்த சித்தத்தையும் திட்டத்தையும் நாங்கள் அறிந்து செய்ய வேண்டும். ஆகவே தேவன் எங்களை தெரிந்து கொண்டார் என்ற காரியத்திலிருந்து நாங்கள் வேதத்திலே பார்க்க போகிறோம். ஆகவே ஜோவான் சுவிசேஷம் 15:18-19 ஜோவானுக்கு சுவிசேஷம் 15:18-19
உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது.
ஆமே. ஆவே எழுதி வைத்திருக்கிற காரியத்தை குறித்து பார்க்கும்போது உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை சொன்னால் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதாலேயே எங்களை பகைக்கிற அநேகர் உண்டு இல்லையா? தேவன் எங்களை தெரிந்து கொண்டார் ஆனால் எங்களை பகைக்கிறார். ஆனால் அதில் ஆண்டவர் சொல்லியிருக்கார், உங்களை பகைக்கவில்லை அவர்கள் என்னை பகைக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமில்லை அவர் சொல்றார், நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகிக்கும். நீங்க உலகத்தாராய் இருந்தால் அவருடைய காரியத்துக்கு சம்பந்தப்பட்டு அவர் செய்கிற காரியங்களை நீங்க செய்து கொண்டிருந்தால் உங்களை அது சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து இந்த பூமியில் இருந்து உலகான சேற்றிலிருந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்திருந்த இருந்தபோது உங்களை நான் தெரிந்து கொண்டபடியினால் உலகம் உங்களை பயக்கிறது. உலகம் உங்களை பயக்கிறதுக்காக நீங்கள் புகழப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்றால் ஆண்டவரே இந்த காரியத்தை வார்த்தையிலே சொல்லியிருக்கிறார். இது யோவான் 16 வசனத்தை பாருங்கள். இதிலே அதிகாரத்திலே 16
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன்.
நீங்கள் தேவனை தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். அவே என் நாமத்திலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? போய் என்ன செய்ய வேண்டும்? கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்கிறவள்கிட்ட கனியிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று அதுக்காகத்தான் உங்களை தேவன் தெரிந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், மத்தியில் சுவிசேஷத்தில் பார்த்தார், நீங்கள் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள், எல்லாரையும் சீசராகுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானசரம் கொடுங்கள், நான் உங்களுடன் கூட இருக்கிறேன். அப்ப தேவன் தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன சொன்னார்? நான் உலகத்திலிருந்து தேவன் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அவர் தெரிந்து கொண்டது காரியம் என்றால் நீங்கள் போய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து மாத்திரம் இல்ல, நீங்க போய் எங்க வீட்டுக்கு போகும்போது, ஆலயத்துக்கு வரும்போது, போகும்போது, நண்பர்களை சந்திக்கும் போது, வேலை செய்யும் போது, வேலை செய்யற இடங்கள்ல நண்பர்களை பழகும் போது, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, எந்த நாளும் நீங்கள் கனி கொடுக்கிறவளாய் இருக்க வேண்டும், அதிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் உங்களை தெரிந்திருக்கிறார். ஆகவே இதே காரியத்தை குறித்து 1 Corinthians 27:28
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார்.
ஆமென். தேவன் எப்படி தெரிந்து கொண்டார் என்று கொரிந்தியருக்கு எழுதும் போது, அந்த அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற நிருபத்தில் காரியங்கள் எழுதும் போது அங்க அவர் சொல்லுகிறார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி யாரை தெரிந்து கொண்டார்? தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், பலமுள்ளவர்களை இல்ல, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும் தேவன் உங்கள் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அன்ற நாட்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்து வளர்ந்த நாட்களே அவர் சீஷர்களை தெரிவு செய்யும் போது பரிசேயர், சத்சேயர், வேதபாதகர்கள் நன்கு கற்றிருந்தார்கள், வேதத்தை நன்கு கற்றிருந்தார்கள், ஆண்டவர் வருவார் என்று எல்லா காரியத்தையும் சொல்லி பிரசங்கித்து வந்திருக்கிறார்கள். அவர்களை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. மீன் பிடிக்கிறவர்களையும் படிப்பறவற்றவர்களையும் தனி மரணிக்கிறவர்களையும் யார் பெரியவென்று சொல்றவர்களையும் தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? பலவீனரை தெரிந்து கொண்டார். பைத்தியமானதை தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப தேவன் அப்படி உங்களை தெரிந்து கொண்டதுக்கு காரியம் என்ன என்றால், அவர் சொல்கிறார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் இல்லாதவளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப அப்படியானவர்களை எங்களை தேவன் தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம், நாங்கள் போய் கனி கொடுக்கலாய், கனியிலே நிலைத்திருக்கலாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே வேதத்தில் இருந்து தேவன் ஏன் தெரிந்து கொண்டார் என்ற காரியத்திலே 7 காரியங்களை குறித்து நாங்கள் வேதத்திலிருந்து நாங்கள் பார்க்க போறோம். முதலாவது, தேவன் என்னை தெரிந்து கொண்ட நோக்கம், நாம் ரட்சிக்கப்படும்படி அவர் என்னை தெரிந்து கொண்டார். ரட்சிக்க படும் படிக்கு அப்ப என்ன காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது? நிகழ்காலத்தில் ரட்சிக்க படும்படிக்கு அவர் என்னை தெரிந்து கொண்டார். இந்த வசனம் வேதத்தில் உள்ள வசனத்தை நான் சொல்லுகிறேன். அவர் ரெண்டு தோசனிக்கர் 2:13 2 Thessalonians 2:13
கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை சோதரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம்.
ஆமென். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலும் பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரம் நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட, தேவனுடைய ஆவியினாலும் நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அனுதினம் நாங்கள் நிரம்ப வேண்டும். ஒரு நாள் நிரம்பின அனுபவம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் தேவனை ஏற்று அந்நிய பாசையை பேசும் அப்படியே இருந்து விடுதல, நாங்கள் அனுதினமும் தேவனுடைய ஆவியிலே நிரம்புறவளாய் இருக்க வேண்டும். ஆனால் சொல்லுது, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலும் பரிசுத்தமாக்க படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறது. அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வர போறார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசம் எங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறது, எங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. விசுவாசத்தினாலும் ரட்சிப்பு அடையும் படிக்கு அப்ப நீங்க ரட்சிக்கப்படையோ அறம் சில ஆரோட்டை கேட்டேன்னு கேள்வி கேட்பாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? வசனங்கிறது ரட்சிக்கு படும் படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். நான் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை சோதரிக்கிறேன் கடனாளி என்று அங்கே சொல்லப்பட. ஆகவே இதுமாய் நான் அநேக வசனங்களில் இருந்த காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது, அதை சொல்லி கொண்டு போகிறேன். சங்கீதம் 3:8 சொல்லப்படுறது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று சொல்லுகிறது. ஜோனாவை குறித்து பார்த்தாலும் அங்கே 2:9 பார்த்தால் ரட்சிப்பு கர்த்தருடைய என்று ஜோனா சொல்லுகிறார். அதே வேளையிலே ஜோவேல் எடுத்து பார்த்தால், பழைய திருத்தரசன ஜோவேல் புத்தகத்திலே பார்த்தால் 2:32 பார்த்தால் அங்கு ஒரு காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்க படுவான். ஹலோ, ரட்சிக்க படும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள எவனும் ரட்சிக்க படுவான். அது இன்னும் நடைபெறவில்லை, எதிர்காலம். சரி, இப்ப பழைய ஏற்பாட்டில் இதை சொல்லப்பட்டிருக்கின்றால் புதிய ஏற்பாட்டில் கூட ரோமர்களுக்கு 10:13 இதே காரியத்தை சொல்லு, அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுகொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லும். பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் முதலாவது நாங்கள் பார்த்தோம், ரட்சிக்கப்படும்படிக்கு அவர் தேவன் தெரிந்து கொண்டார் என்று பார்த்தோம். இதிலே சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிக்கப்படுவான் எதிர்காலம். ஆகவே இன்னுமாய் நாங்கள் மத்திய எழுதின 10:22, மத்திய எழுதின 24:13 மார்க் எழுதின 15:13 பார்த்தால், என் நாமத்தை மத்திய நீங்கள் எல்லாராலும் பயக்கப்படுவீர்கள். ஆரம்பத்திலே பார்த்தோம், பயக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்படுவோம். இப்ப இரண்டு காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தா, அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருவமாய சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்ப நாங்கள் என்ன சொல்லுகிறோம், ரட்சிக்க பட்டிருக்கிறோம்,
பிரச்சிக்க கட்டுக்கொண்டு இருக்கிறோம், பிரச்சிக்க படுவோம். என்ன சொல்ல வேதம் சொல்லுது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில வாழ்ந்த போது சொன்ன காரியங்கள் இது. பத்தியுள்ள மாற்றம் சொன்ன காரியங்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனை, எதில் நிலைத்திருப்பவன்? தேவனுடைய வார்த்தையில அவர் சொன்னபடி ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். சொல்ல ஆண்டவர் இந்த வேத வார்த்தையில சொல்லியிருக்கிறார், மத்தியில சொல்லும் போது சொல்லியிருக்கிறார், உமது நாமத்திலே நாங்கள் அற்புதங்கள் செய்தோமே, உமது நாமத்திலே அதிசயம் செய்தோமே, உமது நாமத்திலே பிசாசுகளை திருத்தினோமே என்று சொல்லும்போது அவர் உங்களை அறிய. அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அநேகர் கைவிடுவதற்கு காரியம் உண்டு. ஏன் சொன்னால் இதன்படி முடிவுபரியந்தம் நிலைப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஏன் ஆண்டவர் உவமைகளை சொல்லும் போது சொல்லுகிறார்? பத்தியுள்ள பார்த்தா பத்து கனிகளை குறித்து அங்க சொல்லுகிறார். பத்து பேரும் ஆயத்தமா தான் இருந்தார்கள், அஞ்சு பேர் எண்ணெயை கொண்டு போய்விட்டார்கள், புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் சொல்லுகிறார். ஐந்து பேர் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள், ஐந்து பேர் என்ன பண்ண போன வந்த போது கதை துறோம் சொல்லப்படுது, உங்களை அறிய. அப்படி என்னையும் உங்களையும் தேவன் ஒரு காலம் சொல்லவே கூடாது. முடிவு பெரியந்தம் நிலைப்பவனை தச்சிக்க படுவான் என்று சொல்லப்படுது. அப்ப தேவன் தொடர்ந்து எனது நீங்கள் போய் களி கொடுக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே அவர் ரட்சிப்பு அடையும்படிக்கு பார்த்தால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்படும்படிக்கு இப்ப ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன். தேவனுடைய வார்த்தையின்படி நான் கிடக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். காத்துக்கொண்டு உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகம் பயிக்கும். ஆண்டவர் கேட்டார், உங்களை பயக்கவில்லை, அது என்னை பயக்கிறது என்று ஆண்டவர் சொல்றார். எதிரேயர் எழுபத்தஞ்சு சொல்லுகிறது, மேலும் நமது மூலமாய் தேவனத்தில் சேர்வுகளுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்போதும் உயிரோடு இருக்கையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் ஆயத்தமாயிருக்கிறார், நாம் ஆயத்தம் ஆக வேண்டும். அவர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர்கள் ஒரு மாறுதலே இல்லை, நாங்கள்லாம் மாறி போறோம். இன்னுமாய் அநேக வசனங்கள் இந்த காரியத்தை குறித்து பார்த்திருக்கிறது. ஒன்று தீமத்து உங்களாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையின் எல்லா அங்கீகரிக்கும் பாத்திரமாயிருக்கிறது. இன்னுமாய் ஒன்று தீமத்து இரண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பார்த்தால், ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக் கொள்ளும்படி நீங்கள் அவரிலே அவருடைய வார்த்தையிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். தம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் எங்களை அழைத்திருக்கிறார். அவர் தேவன் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஆகவே தம் தேவன் ரட்சிக்கிற தேவன், முடிவறியந்தம் அவர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இன்னுமாய் தீர்த்து என்ற புத்தகத்தை பார்த்தால் கூட அதுல ஒரு காரியம் சொல்லப்படுது, எனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவன் கிருபையானது பிரசன்னமாகி என்ன செய்ய வேண்டும்? நாம் அவபக்தியாய் லௌக இச்சைகளை வெறுக்க வேண்டும். தேவன் எதை வெறுத்தாரோ அந்த காரியத்தை நாங்கள் வெறுக்க வேண்டும். நாங்கள் அதை வெறுக்காவிட்டால் நாங்கள் முடிவறியந்தம் நிலை நிற்க முடியாது. வெறுக்கப்பட்டும் கைவிடப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆண்டவரை சொல்லுங்க, முடிவரையின் நிலைப்பனே ரட்சிக்கப்படுவார், முடிவரையந்தம் அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்கிறோம்? லௌகிய இச்சுகளை அவபக்தியாய் செய்கிற காரியங்களையும் தேவனுடைய நீதியையும் நாங்கள் செய்ய வேண்டும். லௌகிய செயலை வெறுக்க வேண்டும், அவபக்தியை நாங்கள் வெறுக்க வேண்டும். வெறுத்து நாங்கள் எப்படியாக இருக்க வேண்டும்? தெளிந்த புத்தி உள்ளவளாயிருக்க வேண்டும். அங்க இளையகுமாரன் கதையில பார்த்தால் அவனுக்கு புத்தி இருந்தது. சொத்துக்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு சில நாள் சென்று எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு அவன் போனான். ஓ எல்லாம் சேர்ந்து கடைசியிலே தனக்கு சாப்பிட வழி இல்லாம இருக்கிறது. பண்டி சாப்பிட சாப்பாடு சாப்பிட வழி இல்லாம இருக்கிற போது இஸ்ரவேலுக்கும் பண்டிக்கும் ஒத்து போவான். வெறுக்கிறவன் அவன், அந்த உணவையும் அவனுக்கு சாப்பிட வழி இல்லாம இருந்த போது அப்போது அவருக்கு என்ன வந்தது? தெளிந்த புத்தி வந்தது. புத்தி இருந்தது முந்தி, ஆனா தெளிந்த புத்தி இருக்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறவன் நாங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சீர்திருத்த நிறுவனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் நம்பிக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகனாய் இயேசு கிறிஸ்துவனுடைய மகியினும் பிரசன்ன மாதர்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு அது போதிக்கிறது. தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு போதிக்கிறது. முடிவரையந்தம் நாங்கள் நினைத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் தீத்து 3:5 பார்த்தாலும் நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல், எங்களுடைய நீதியினால் அவர் ரட்சிக்காமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினால் பரிசுத்த ஆவியினுடைய புதாக்களால் நம்மை ரட்சித்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எப்ரியர் 2:4 சொல்லப்படுகிறது, தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இது பெரிதான ரட்சிப்பை குறித்து தாங்கள் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்ள? தேவன தண்டனை அதி சீக்கிரத்தில் வருகிறது. தண்டனைக்கு நாங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம்? கடைசியாக எபிரேயர் இந்த 3வது குறிப்பிலே எபிரேயர் 9:28 கடைசி வசனம் எபிரேயர் 9:28
கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2வது தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார்.
என்ன தருளும்படி? என்ன தருளும்படி சொல்லப்பட்டது? ரட்சிப்பை அருளும்படி. அப்ப முடிவர் இந்த நிலைக்கிறவரே ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இங்கே 2வது தரம் அவர் ஏன் தரிசனம் என்றால் ரட்சிப்பை அருளும்படி, அதை நிறைவேற்றும்படி, அதை முடிக்கும்படி. ஆண்டவர் ஒரு காரியத்தில் சொன்னார், விசுவாசம் நம்பிக்கை அன்பும் இழைத்திருக்கிறது, எல்லாவற்றிலும் அன்பே பெரியது என்று ஏன் ஆண்டவர் சொன்னார்? விசுவாசம் நம்பிக்கை எதுவரை எங்களுக்கு இருக்க வேண்டும்? இந்த பூமியில இருக்கும் வரையும் தான் இருக்க வேண்டும். அன்பு ஒளியாது என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே 1வது நாம் தேவன் எங்களை திறந்து கொண்ட நேரம் காரியம் என்னவென்றால் நாம் ரட்சிக்கப்படுக்கும்படிக்கு அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். 2வது காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். 2வது அவர் நாம் அவருக்கு சொந்தமாயிருக்கும்படி. சொந்தமாய் யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க சொந்தமாய் இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். உபாகம் 7:6
நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார்.
எதுக்காக தெரிந்து கொண்டார்? ரட்சிப்படைமுறைக்கு 2வது தேவனங்களை தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம் அவருக்கு சொந்தமாய் இருக்கும்படி. அவருக்கு சொந்தமாய் இருக்கணும் என்றால் அவருக்கு விருப்பமான காரியங்களை செய்வோம் இல்லையா? பாருங்க, எங்கட வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வாரன்னு சொன்னா அவருக்கு என்ன உணவு பிடிக்கும்? கோபி பிடிக்குமா, தீ பிடிக்குமா, அல்லது பால் விட்டு போடுறதா, அல்லது நெஸ்பிரே விட்டு எது போட்டு, அல்லது கொக்கோ போட்டு எது பிடிக்கும்ன்றத நாங்கள் செய்கிறோம் இல்லையா? ஒரு ஒரு விருந்தினர் எங்களோட வீட்டுக்கு வாரன்னு சொன்னால் அவருக்கு பிரியமானதை நாங்கள் செய்கிறோம். எங்களோட சொந்தக்காரர் வாரன்னு சொன்னால் அவருக்கு பிரியமானதை நாங்கள் செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொண்டது தன்னை சொந்தமா இருக்கும்படி அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப அவருக்கு சொந்தமா இருக்கிறேன்னு சொன்னால் அவருக்கு சொந்தத்தின்படி பிள்ளைகளாய் நாங்கள் நடக்கிறோமா? இதுல இது உபாகமம் புஸ்தகம் 14:2
நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாக தெரிந்து கொண்டார்.
ஆமென். எத்தனையோ ஜனங்கள் இருக்கத்தக்கதாய் தேவன் உங்களை தனக்கு சொந்தமாய் இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். அவருக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்ட நீங்கள் அவருக்கு விருப்பமாடி நாங்கள் நடக்கிறோமா, செய்கிறோமா? எடுக்கத்தவில்லை. யாத்ரா புஸ்தகம் 19:5 பார்த்தா, இப்பொழுது நீங்கள் என்ன வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கல்வி கை கொள்வீர்கள், ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பந்த இருப்பவர்கள், பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் அவருக்கு சொந்தமாய் அவருக்கு விருப்பமாய் காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் பூமியில் உள்ள காரியங்களை தேவன் தருவார். பூமி என்னுடையது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43:3 பார்த்தால் அவர் சொல்றார், இப்போது யாக்கோபை உன்னை சிஸ்கவரும் இஸ்ரவேலை உன்னை உறவுகிறமாய் கர்த்தர் சொல்லுகிறாரது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். சொந்த ஜனம் சொந்தமாயிருக்கும்படி அவர் தேர்ந்தார். அன்று சொல்ற, நீ என்னுடையவன், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உன்னை தெரிந்து கொண்டேன், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே இதில் ஒன்றாம் 8:53 பார்த்தால், தேவரே பூமியின் சகல ஜனங்களிலும் அவர்களை உமக்கு சுதந்திரமாய் பிரித்தெடுத்திருக்கிறார், பூமியில இருந்து எங்களை வேறு பிரித்திருக்கிறார், உலகத்தில இருந்து அவர் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் தனக்கு சொந்தமாய் இருக்கும்படியாய் அவர் தெரிந்திருக்கிறார். ஆகவே தீத்து 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமத்திலும் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்தமானவர்களாலையும் நற்கிரியை செய்ய பக்தி வைரக்கம் உள்ளவளாம் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் இந்த பூமியில செய்து முடிக்க முடியாத இயலாத எல்லா காரியத்தையும் அவர் ஒருவராக செய்து முடித்திருக்கிறார். நீ பயப்பட தேவையில்லை, நீ கலந்து தேவையில்லை, நீ அவருக்கு சொந்தமாய் இருக்க வேண்டும் என்றால் அவர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் செய்ய வேண்டும். அவருக்கு விருப்பமானதை, அவருக்கு இதயத்துக்கு விருப்பமான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். என்ன சொன்னால் ஒன்று பேதுருவின் நிறுவத்தில் சொல்லும்போது 2:9 சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நீங்களும் உங்களை அந்தகாரத்திலிருந்தும் நம்முடைய ஆச்சரியமான ஒளி இடத்துக்கு வரவேற்பினுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சந்ததி என்ன? உறவு, சொந்தம். சந்ததியாம் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாகும், பரிசுத்த ஜாதியாம் அவர்களுக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். யாருக்கு சொந்தமா இருக்குங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க சொந்தமான ஜனமாய் இருக்கிறீர்கள். ஆகவே தேவன் 2வது காரியம், அவர் தனது சொந்தமாய் இருக்கும்படி உங்களை தெரிந்திருக்கிறார். 3வது காரியம், நாம் அவருடைய சுதந்திரராயிருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். ரட்சிக்கப்படும்படிக்கு, சொந்தமாயிருக்கும்படிக்கு, 3வது அவர் அவருக்கு சுதந்திரமாய். சுதந்திரம் என்ன? தாப்பன் பிள்ளை. பக்கத்து வீட்டு பிள்ளை வந்து பிரிட்ஜ திறந்து எல்லா காரியத்தையும் எடுத்து என்ன செய்ய நீங்க விடுவீங்களா? சொல்லுங்க. விட மாட்டீங்க. உங்கள பிள்ளை சரிதான் என்ன செய்வீங்க? பேசி போட்டு எடுத்து வைப்பீங்கல்ல. சுதந்திரம் இருக்கும்படி அவர் உங்களை தெரிந்திருக்கிறார். ஆகவே எபேசியர்களின் நிருபம் முதலாம் அதிகாரம் 12 வசனம். எபேசியர்களின் நிருபம் முதலாம் அதிகாரம் 12 வசனம்.
தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம்.
என்னத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம்? சுதந்திரம் ஆகும்படி அவர் எங்களை தெரிந்து கொண்டார். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்கு அவருடைய சுதந்திரா இருக்கும்படி அவர் எங்களை தெரிந்து கொண்டார். 4 வசனம், 6 வசனம், இதே அதிகாரத்தில். அப்ப நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பாருங்க. வாசம்,
தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்,
அன்பிலே பரிசுத்தம் உள்ளவரும்
குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு.
குற்றம் இல்லாமலா நாங்கள் இருக்க வேண்டும்?
அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே,
கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. 6 வசனம்,
தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் கொடுத்திருக்கிறார்.
சுவிகார புத்திரராகும்படி சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அடுத்தது வர்றது சுவிகார புத்திரர், மகனாக மகளாக சுவிகார புத்திரராக இருக்கும்படி அவர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கார். இப்ப மகனாக மகளாக தெரிந்து கொண்டால் நான் எப்படி இருக்க வேண்டும்? சொன்ன அநேக காரியங்களை நாங்கள் கைவிட்டு விடுகிறோம். என்ன சொன்னால் ஒன்று கிருஷ்ணனுக்கு 5 எடுக்கிறதில்ல, 5 அதிகாரம் 5 வசனம், 8 வசனத்தில் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலும் பிள்ளைமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அப்படி என்று சொன்னால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், நீங்கள் பகலின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அவர்கள் சுதந்திர தெரிந்து கொள்ளப்பட்டபடியால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், பகலின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இருளுக்கும் இரவுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. இப்படியா நாங்கள் இருக்கிறோமா? 8 வசனத்திலே பார்த்தா பகலுக்குரியவர்களா நாம் தெரிந்தவர்களாக இருந்து என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கத்தையும், ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவர் வருமளவும் இல்லாவிட்டால் மரணம் சம்பிக்கும் வரையும் நாங்கள் சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். தேவன் தெரிந்து கொண்டதுக்கு காரியம் அவருடைய சுதந்திராக இருக்கும்படி அவர் எங்களை தெரிந்திருக்கிறார். ரோமர்ல 8 அதிகாரம் 14 வசனத்தில், மேலும் அவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறாரோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்ப தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படாட்டி அவருடைய புத்திரர் இல்ல, அதுக்கு எதிர்மறையான வார்த்தாதான். அவர் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறாரோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் சுதந்திரராய் நாங்கள் இருக்க. அவே ரோமர்கள் 8 நம்முடைய குமாரன் அநேக சகருக்குள்ளே முதற்பரனாய் இருக்கிறபடியும் பொறுத்து தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு. ஆரம்பத்தில் பார்த்தால் தேவனுடைய சாயலாகும், தேவனுடைய ரூபத்தின்படியும் ஆதாம தேவன் உருவாக்கினார். அவை இங்கே என்ன பாரு, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர் தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் உங்களை முன்குறித்திருக்கிறார், உங்களை தெரிந்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவ்வளவு அழைத்தாரோ அவர்களை நீதிமானங்களாக்கியிருக்கிறார், எவ்வளவு நீதிமானங்களாக்கிறோம் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவருடைய தேவன் மூன்றாவது நாம் என்னை தெரிந்து கொண்டது, அவருடைய சுதந்திராயிருக்கும்படி தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான்காவது காரியம் நாங்கள் பார்க்க போறோம். நாங்கள் விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக இருக்க தேவன் எங்களை தெரிந்து கொண்டது. என்னத்தில் இருக்கணும் ஐஸ்வர்யவான்கள்? விசுவாசம். இந்த பூமியிலே வருமளம் அல்ல மரணம் சம்பவிக்கிறோம், நாங்கள் விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். யாக்கோபு எழுத நிருபம் 2:5.
என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் சரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்கு தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
தேவன் தெரிந்து கொள்ளவில்லையா? என்னத்துக்காக? என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் உலகத்தின் சரித்திரரை யாரை தெரிந்து கொள்ள சரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக்கும் படிக்கு தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்குத்தம் பண்ணிய ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம் அவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லையா? யூதா புத்தகம் 20 பார்த்த, நீங்களோ பிரியமானவளே உங்கள் மகா பரிசுத்தமான, சாதாரண விசுவாசத்தில் மகா பரிசுத்தமான விசுவாசத்து மேல் உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். விசுவாசத்தின் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், மத்தியு எழுதின 25 3 உவமைகள் இருந்த அதிகாரம் 34 பார்த்தால் அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். வலது பக்கத்தில் நிற்கிறதை பார்த்து உங்களுக்காய் ஆயத்தப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அதான் நீ ஆத்தியப்படும். ஆகவே நாங்கள் விசுவாசத்தில் எப்படியா இருக்க வேண்டும்? ஐஸ்வர்யவான் இருக்க வேண்டும். ஆகவே லூக்காவின் விஷயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பூமியில வாழ்ந்த போது 22 சொல்லியிருக்கார், தேவனத்தில் ஆசீர்வாதங்களாக இல்லாமல் தனக்காவே பொக்கங்களை சேர்த்துக்கிறவனுக்கு இப்படியும் இருக்கிறான். அங்க ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் நல்ல ஒரு கேள்வியை கேட்டான், ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னென்ன காரியத்தை நீ செய்ய வேண்டும்? அவன் சொல்றான், சின்ன இருந்து இதுவரை தான் செய்து கொண்டவர். அப்போது ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்தில் ஒரு குறைவுண்டு, உன்னுள்ள உள்ளதை விட்டு தருகிற கொடுத்து விட்டு என்ன பின் விட்டு வாழ்ந்து சொல்லப்படு. தேவனிடத்தில் வந்து துக்கமாய் திரும்பி போன ஒரு ஒருவன் அவன் தான். தேவனிடத்தில் வந்த எல்லாரையும் அவர் சுகப்படுத்தியிருக்கிறார், மருத்துவரை உயிர்த்திருக்கிறார், குசுவர்களை குணமாக்கியிருக்கிறார், குருடலை பார்வையடைச்சிருக்கிறார். எத்தனை காரியங்களை தேவன் செய்திருக்கிறார். ஆனா தேவனிடத்தில் வந்து கண்ணிருந்தும் தன் ஐஸ்வர்ய நிமித்தம் அவன் போயிட்டான். இன்னொரு இடத்துல சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், தந்தவரை அதிகமாக என்ன இடத்துல அதிகமாக விளைந்திருக்கிறது, நான் என்ன செய்ய, என்ற களஞ்சியம் காணாதே, களஞ்சியத்தை இடித்து கட்டி எல்லாத்தையும் களஞ்சியத்தில் சேர்த்து வை, நாத்துமா தளலெல்லாம் சுகமாக ஜீவித்திருக்கும்படி பிழைப்பாருன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார் அவனை பார்த்து, மதி கேடனை. ஆண்டவர் சொல்லுங்க இந்த வார்த்தை, மதி கேடனை, இன்றைக்கு உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் நீ என்ன சொல்றாய்? ஆண்டவர் தம் விசுவாசத்திலே நாங்கள் ஐஸ்வர்யம், இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? உலகத்துக்குரிய காரியங்களே நாங்கள் ஐஸ்வர்யங்களா இருக்கிறோம், தேவனுடைய காரியத்திலே விசுவாசத்திலே நாங்கள் சரித்திரராயிருக்கிறோம். உலக காரியங்களில் நீங்கள் சரித்திரர் என்றாலும் பரவாயில்லை, தேவனுடைய விசுவாசத்திலே நீங்கள் ஐஸ்வர்யங்களாக இருக்க வேண்டும். அதுக்குதான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். வலது பக்கத்தில் நிற்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும், இடது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து உங்களுக்கு நித்தியமாயின அக்னிகடையிலே தள்ளப்படுதல் சொல்லப்படும், நரகத்தை பற்றி சொல்லப்படும். இவ்வளவு தெரிந்து நாம் ஒப்படுகிறோம். அதேதான் ஆண்டவர் வெளிப்படுத்த சுத்திலே ஏழு சபைகளை குறித்து சொல்லும் போது, இரண்டாவது சபை சிமந்தா சபையிலே ஒரு குறையும் காணாத ரெண்டு சபைகளை குறித்து, அதில் சிமந்தா சபையிலே ஆண்டவர் சொல்கிறார், உன் கிரியையும் உன் உக்கிரத்தையும் நீ ஐஸ்வரனா இருந்தும் உனக்கு இருக்கிற சரித்திரத்தை, அவன் பெரிய பணக்காரன் காரியங்கள், ஆனால் அவன் செய்யாம இருக்கிறான், தேவனுக்காக அவன் செய்யாம இருக்கான். அதான் அந்த சபையை குறித்து ஆண்டவர் ஒரு குறையும் சொல்லவில்லை. நீ ஐஸ்வரனா இருக்கிறாய், உனக்கு எல்லா வசதியும் இருக்கிறது, எல்லா காரியமும் இருக்கிறது, உலக காரியத்துக்கு நீ தரித்திரரா இருக்கிறாய், ஆனா என்னுடைய காரியத்திலே நீ விசுவாசம் உள்ளவனாய் ஐஸ்வரனா இருக்கிறாய். நான் அதை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சிமனா சபைக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்ல முடியுமா? நீ உலகத்தில் தரித்திரா இருந்தாலும் விசுவாசத்தில் ஐஸ்வரன் இருக்கிறார், இல்லாட்டி உலகத்தில் ஐஸ்வரன் கலந்து தேவனுடைய விசுவாசத்திலே கருத்துறா. தேவன் தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம், நீங்கள் விசுவாசத்திலே ஐஸ்வரன்கள் ஐக்கியும்படி தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். ஐந்தாவது காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். நாம் ஆவிக்குரிய கனிகளால் நிறைந்திருக்கும்படி தேவன் எங்களை தெரிந்திருக்கிறார். ஆவிக்குரிய கனிகளினால் குறைஞ்சிருக்கணும் இல்ல, நிறைஞ்சிருக்கணும் என்றுதான் ஆண்டவர் எங்களை தெரிந்திருக்கிறார். குலசீரலுக்கு மூன்றாம் அதிகாரம், குலசீரத்தில் மூன்றாம் அதிகாரம் 12:13-14.
ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பெயரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சகுனத்தின் கட்டாய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள்.
ஆமென். இதிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியம், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அது மட்டும் ஒருவருக்கொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து எவ்வளவு காரியத்தை எங்களை மன்னித்திருக்கிறார். நாங்கள் செய்த பாவங்கள், நாங்கள் செய்த சாபங்கள், தொடர்ந்து வந்த பரம்பரை பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் முழுக்கு பின்னா கடல் நலத்தை மன்னித்திருக்கிறோம். நாங்கள் என்ன செய்கிறோம்? இவைகள் எல்லாவற்றிலும் பூரண சத்துக்களத்தின் கூட்டமாய் அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அந்த ஐஸ்வரனுக்கு சொல்லும் போது அவர் சொல்றார், நீ பூரண சத்துக்களாய் இருக்க வேண்டும் என்றால் உன் ஆசைகளை வித்தத்தை இலைகளை கொடு வேண்டும். அதான் அவன் செய்யல, அவன் திரும்பி போயிட்டான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் மேலும் பூரண சத்துக்களத்தின் கட்டாய அன்பை நாங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். அன்பு சகலத்தையும் தாங்க. அன்பை குறித்து பார்த்தால் வேதத்தில் அநேக காரியங்கள் ஆரம்பத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையும் நாங்கள் பார்க்க அநேக காரியங்கள் இருக்கு. கொடியில் பார்க்கும் போது கூட அங்க பயன்படாம அதிகாரத்தை அன்பை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டது. ஆகவே ஒரு காரியத்தை ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியும் கனியோன்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 9 காரியங்களை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஒருமையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதை நாங்கள் கவனிக்கிறது. ஆகவே 18 ஆவியினால் நடத்தப்படுகிறானால் நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள்
அல்லவே? அப்ப ஆவியின் கனி எங்கள் வாழ்க்கையிலே தெரிய வேண்டும் என்று சொன்னால், யோவாஸ்தானகன் மனம் திரும்புகள் என்று சொல்லி போட்டு அவர் அங்கு சொல்லுகிறார். மத்தியு லூக்காலே சொல்லி 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்டு, நல்ல பழங்குடியா மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். இன்னொரு இடத்துல சொல்லுங்க, கொடையானது மரத்தில் அருகே வைக்கப்பட்டிருக்கிறார், வெட்டுறதுக்கு ஆயத்தமா வைக்கப்பட்டிருக்கிறார். இனிமா இந்த மத்தியில் எழுதின மத்திய எழுதின நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டார். மத்திய 3 அதிகாரத்தில் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல மத்திய 7 அதிகாரத்திலே பார்த்தால், நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது, நல்ல மரம் கெட்ட கனிகளையும் கொடுக்க மாட்டாது. தேவன் விரும்புகிற காரணம், அவருடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள். ஆவியின் கனியோ எங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும். தேவன் தெரிந்து கொண்டதற்கு நாம் ஆவிக்குரிய கனிகளால் நிறைந்திருக்க அவர் எங்களை தெரிந்து கொண்டார். அது மாத்திரம் இல்ல, ஒரு மரத்தை எடுத்து அங்க வெட்டி விட்டா அது என்ன செய்யும்? சில நேரம் மழை பெய்து அந்த மரத்திலிருந்து துளிர் வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 15 கனியை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், கனி கொடுக்கிற கொதிக்கோ அதை சுத்தம் பண்ணுவார், அதிக கணக்கினு கொடுக்கும்படி மிகுந்த கனி கொடுக்கும்படி எல்லாம் சொல்லுகிறார். ஆனால் நான் செடி நீங்கள் குழிகள் அப்படியெல்லாம் ஆண்டவர் கன காரியங்களை உண்மையிலாய் இந்த காரியத்தை அப்படியே சொல்லுகிறார். சொல்லி போட்டு அவர் சொல்லுகிறார், யோவான் 15:2, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி செடி எதுவோ அதை நான் என்ன செய்வேன், அறுத்து போடுவேன். செடியை நீங்க அறுத்து போட்டா என்ன நடக்கும்? வாடி பதங்கி அப்படியே ஆகவே நாம் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கும்படி தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். 6 காரியம் இதுதான் பிரசமான காரியம். நாம் ஊழியம் செய்யும்படி தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஒவ்வொருவரையும் ஒருவரையும் தேவன் சும்மா தெரிந்து கொள்ளவே இல்லை. நாங்கள் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யும்படிதான் தேவன் என்னை தெரிஞ்சிருக்கிறார் என்று சொன்னால், 2 21:11 21:11
என் குமாரரே, இப்பொழுது அசதியா அசதியா இராத
என்ன சொல்லியிருக்கு? எல்லாரும் எடுத்திருக்க வாசி 576 பக்கம் பழைய ஏற்பாடு. கடந்த நைட்ரோயிலே கூட இந்த வார்த்தை வந்தது, நாளுக்கு முதலே இந்த வார்த்தைகளை எடுத்து விட்டேன். என் குமாரரே, இப்பொழுது அசதியா இராதீங்கள். தேவனுடைய ஊழியத்திலே நாங்கள் அசதியா இருக்க கூடாது. நான் கணக்கு கொடுக்க வேண்டும். அவன் கணக்கு கேட்க வருகிறான். 5 2 1 கொடுத்து ஆண்டவர் அங்க சொல்லி இருக்கிறார்.
நீங்கள் கர்த்தருக்கு பணிவிட செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவனுமாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றார்.
அவர் உங்களை தெரிந்து கொண்டார் என்னதுக்கு? தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி. நீங்க என்ன ஊழியம் செய்கிறீங்களோ, அவர் சொல்லி கூட்டுங்கிற துடைக்கிறீங்களோ டீ ஊற்றுறோ என்ன ஊழியத்தை செய்தாலும் தேவனுக்கு அசதியா செய்யாங்க. என் குமாரை, இப்பொழுது அசதியா இல்லாதீங்க. நீங்க கர்த்தருக்கு பரிவடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும். அவர் கணக்குக்கு போறார், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவர் அளிப்பார்.
அவருக்கு ஊழியர் செய்கிறவர்களுக்கு தூபம் காட்டுறவர்களுக்கு இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார். இதே வசனத்தில் நாங்கள் எடுத்த ரோமர் 12 அதிகாரம் 11 வசனத்தில், அசதியாயிராமல் நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த அசதியா இருக்க வேண்டாம். பழைய பாளையம் சொல்லப்பட்டிருக்கு, புதிய பாளையம் சொல்லப்பட்டிருக்கு. ஆவியிலே நீங்கள் அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் தோன்றும். இன்னும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தால், 9 அதிகாரம் 15 பார்த்தால், சவுலாக இருந்தவரை தேவன் தெரிந்து கொள்கிறார். 3 அவள் குறாதைந்து பார்வையற்றவனாக இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அனனியாவை ஆண்டவர் போம்படி சொல்லும் போது அவன் அனனியா சொல்கிறான், ஆண்டவரே கிறிஸ்தவளை பிடித்து துன்புறுத்தி சிறையிலே படத்துக்கு அவன் அதிகாரம் பெற்று வந்தவன் என்று சொல்லும் போது ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார், அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். தினத்துக்கு எனக்கு ஊழியம் செய்யும்படி அவர் தெரிந்து கொண்ட பாத்திரம் சவுலை அவர் பவுலாக மாற்றினார். பேதுரு இன்னிடத்திலே சொல்லுகிறார், அதே அதிகாரம் 15 அதிகாரத்திலே அப்போஸ்தலர் சொல்லுகிறார், தேவன் அநேக நாட்களுக்கு முன்னாக என்னை தெரிந்து கொண்டார். எதுக்கு? தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி. மாறுதல் இச்சான் தான், சத்தியம் பண்ணவன் தான், மீண்டும் நான் மீன்பிடிக்க போறேன் மீன்பிடிக்க போனவன் தான். ஆண்டவர் மதித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவனுக்கு காட்சி கொடுக்கிறார், மீன் எல்லாம் போட்டு வைத்தறி வர்றான், மீன் உண்டு மீன் பிடிப்படாம வர்றான். அப்புறம்தான் ஆண்டவன் வந்து கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா, என் ஜனத்தை மேய்ப்பாயா, சபையை கட்டுவேன், பாதாளத்து வாசல்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொன்னவன். ஆனா அவன் மறுதளிக்கிறான். போற எந்த போதும் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டு பிறகு என்ன செய்யறான், பரிசுத்தாவை நிறைந்து பரிசுத்த அபிஷேகம் பெற்ற போது என்ன செய்யறான், 11 பேரோட ஒளிமை நின்று அவன் என்ன செய்யறான், தேவனுக்குள் நீங்கள் சிலுவைந்து கொன்ற இயேசுவுக்கு நாங்கள் சாட்சிகள். ஒரு பெண்ணுக்கு முன்னால மறைந்தவன் பரிசுத்தாவின் நிறைவு பெற்றவுடன் அவன் 11 பேரோட எழும்பி நின்று அவன் தைரியமாக ஊழியம் செய்கிறான் தேவனுக்கு. இன்னுமாய் அவர் சொல்ல பார்த்தார், அவர் உன்னை முன்னுமே அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஜோவான் 12 வசனத்திலே பார்த்தால் சொல்றார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார். நீங்க தேவனுக்கென்று செய்த ஊழியத்தை தேவன் ஒரு நாளும் அவர் மறக்கவே மாட்டார். ஆரம்பத்திலே செய்த ஊழியங்கள் நித்திரை இல்லாமல் முழுச்சி செய்த ஊழியங்களை மனுஷர்கள் மறந்து விடலாம். சபசபசம் அந்த நேரத்தில் இருந்த வேலையோடு ஓட்டம் நித்திர குறைவு அநேக காரியங்கள். டாக்டர் எனக்கு வந்து வருத்தத்துக்கு வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி கடைசியில் அவர்கள் முடிவெடுத்தார்கள், நித்திர குறைவாக வந்தேன்னு சொல்லி எடுத்துட்டான். ஆனா அதே தேவன் என்னை ஒருபோதும் கைவிடவில்லை. மரணத்தர் வாயிலும் அவர் என்னை தூக்கி எடுத்துட்டார். நீ தேவனுக்கு என்று செய்கிறியோ அதை நீ ஆசிரியா செய்யாதபடி தேவனுக்காய் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் தேவன் இது எனக்கு தந்திருக்க நான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செய்ய வேண்டும். அவர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டதுக்கு காரணம் நாங்கள் ஊழியம் செய்யும்படி அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து நாங்கள் ஜெபிக்க கடன் சொல்ல போறோம். நாம் இயேசு கூட இருக்கும்படிக்கு அவர் தெரிந்து கொண்டார். இயேசு கூட இருக்க, அப்ப இயேசுவோடு கூட இருக்குமெண்டா, அவரை போல ஆகாவிட்டால் அவரோடு கூட இருக்க முடியுமா? இருக்க முடியாது. வெளிப்படுத்த சுத்தகம் 17 அதிகாரம் 14 வசனம், வெளிப்படுத்த புத்தகம் 17 அதிகாரம் 14 வசனம்,
இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார்.
ஆமென். இங்கே சொல்லப்படுறது இவர் ஆட்டுக்குட்டியானவர்கள் கூட யுத்தம் பண்ணுவார்கள், ஆட்டுக்குட்டியர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அதாவது அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். தேவனுடைய வீட்டிலே மோசை குறித்து ஆண்டவர் சொல்ற, என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான். அதான் மீதியம் அங்க எதிராக பேசும்போது அங்க குஷ்ரோகம் வந்தது. தேவன் அதை கேட்டான். ஆகவே அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆகவே நாம் இயேசுவோடு கூட நாங்கள் ஆண்டவர் வருகை அவருடைய காரியம் நடக்குமென நாங்கள் அவரோடு கூட இருக்கோம். அவரோடு கூட இருக்க வேண்டும் என்றால் அவர் சொன்னபடி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். ஒளியின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் எங்கள் வாழ்க்கையிலே நாம் நடக்க வேண்டும். இன்னுமாய் ஒன்று பேதுரு முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே அது பாரியத்தை சொல்லுவது, இயேசுனுடைய இரத்தம் தெளிக்கப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. பேதுரு எழுதும்போது அப்படிதான் எழுதுகிறார். யாரு? நீங்கள் பரதேசிகள். எங்கே? இந்த பூமியில. நீ பரலோக வாசி, ஆனா இந்த பூமியில நீ என்ன? பரதேசி. ஆனால் எபேசியர் எழுதும்போது அங்கே நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரருமாய் இருக்கிறீர்கள். இங்க எப்படி இருக்க? இயேசுவோடு கூட இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் உங்களை தெரிந்திருக்க. இன்னும் தெரிந்து கொள்ள காரியங்கள் அநேகம் இருக்கு. ஆனால் ஏழு காரியங்களை குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். முதலாவது, ரட்சிக்கும்படிக்கு தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன் என்ற முடிவரை நாம் நினைத்திருப்பானே, ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. முடிவறிந்த ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் ரட்சிக்கப்படிக்கும்படிக்கு அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, நாம் அவருக்கு சொந்தமாயிருக்கும்படி அவர் என்னை தெரிந்துகிறார். சொந்த ஜனமாய் நாங்கள் வாழ வேண்டும். ஆனால் அவருடைய சுதந்திரமாய் இருக்கும்படி அவர் என்னை தெரிந்திருந்தார். அதெல்லாம் சொல்லப்பட்டது வெளிச்சத்தின் பிள்ளைகளால், பகலின் பிள்ளைகளால் நீங்கள் நடக்க வேண்டும். நாம் விசுவாசத்தில் ஐஸ்வரங்களுக்கும்படி நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அடுத்தது, நாம் ஆவிக்குரிய கனிகளால், ஆவிக்குரிய கனியால் நிறைந்தவளாய் இருக்க வேண்டும் என்று தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் ஊழியம் செய்யும்படி தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் இயேசுவோடு கூட இருக்கும்படி அவர் என்னை தெரிந்திருக்கிறார். ஆகவே தேவன் என்னை தெரிந்த நோக்கம், சித்தம், திட்டம் அநேக காரியங்கள் இருந்தாலும் ஒரு சில காரியங்களை நாங்கள் பார்த்தோம். அவர் தேவசமத்தில் ஒளிந்து ஒளிமி நின்று தேவனிடத்தில் கேட்போம், ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன் என்று விசுவாசம் இருக்கிறதா? விசுவாசத்திலே நாங்கள் ஐஸ்வர்யங்கள் இருக்கிறோமா? அல கருத்திரராக இருக்கிறோமா? வசந்த ஜனமா இருக்கிறோமா? சுதந்திரராக இருக்கிறோமா? கனி கொடுக்கிறோமா? அவரோடு கூட இருக்க போகிறோம், அவரோடு கூட இருக்க போகிறோம். அவர் வரப்போகிறார். இந்த பூமிக்கு ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், மகிமை பெருந்தின தேவனாய் இந்த பூமிக்கு வரப்போறார். நியாயந்திக்க போறார். வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து உங்களுக்கு ஆயத்தப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க என்று சொல்ல போகிறார். இடது நிற்கிறதிலே பார்த்து அவர் உங்களை அருகே நரகத்துக்கு போங்க என்று சொல்ல போகிறார். நித்திய அக்கினி கந்தா புழு சாகாமல் இருக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டது. தேவன் ஐந்து தாளந்து, ரெண்டு தாளந்து, ஒரு தாளந்து வாண்டவனை முதல்ல 5 தாளந்து 10 சம்பாதிச்ச போது ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். 2 தாளந்து 2 சம்பாதித்த ஆசீர்வதித்தார். 1 புகைத்தது போது ஆண்டவர் சொல்றார், இவனை புறம்பான இருளே தள்ளி போடுங்கள். தேவன் வரும்போது புத்தியுள்ள கனிகளா இருக்க போறீங்களா, நல்ல புத்தி இல்லாத கனிகளா இருக்க போறீங்களா? உங்களை அறியேன் என்று சொல்லத்தக்கதான் நீங்கள் இருக்க போவார்களா? இல்லாது தேவன் என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற போறோம். கொஞ்சம் செஞ்சு பார்த்தோம், எத்தனை காரியங்கள், உன் பேச்சுக்கள், உன் சிந்தனைகள், வேதத்தில் சொல்லப்படுறது உலகத்தார் எங்களை வாய்ப்பார்கள் சொல்லப்படுது. இந்த உலகத்திலும் தான் தேவன் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ அவனோடு நீ உலகாரங்களில் போனால் அவன் உனக்கு சிநேகராயிருப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது நீ கைவிடப்படுவாய். அனிச்சு அவன் பயத்தாலும் என்னை வெறுத்தாலும் அவனுக்கா ஜெபி அந்த காரியத்துக்காய் அவனோட தீவிர சமத்தில் இருந்து கதர். என்ன தேவன் உன்னை அதுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரோட கூட அவரோட சொந்தமா இருக்கும்படி, அவரோட சுதந்திரமா இருக்கும்படி தேவன் உங்களை தெரிந்திருக்கிறார். பயப்படாத, ஐயம் பிசாசிட்டம் தான் வரும். இப்படி நான் வாழ முடியுமா? நிச்சயமா முடியும். இது ஆவியானவற்ற காலம். ஆவியானவர் இல்லாத காலத்திலே பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கால் எத்தனை பேர், எத்தனை தீர்க்கதரிசிகளை தேவன் எழுப்பியிருக்கார். ஜோனா சொல்லியிருக்கார், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று. நாம் தேவனுக்குரியவர்களா இருக்கிறோமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோமா? பகலின் பிள்ளைகளா இருக்கிறோமா? இல்ல ஞாயிற்றுக்கிழமை வருவது மட்டும், அல்லது வீட்டு கூட்டத்துக்கு வருவது நாள் மாத்திரம் நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம், மற்ற நாளில் நாங்கள் இருளும் பிள்ளைகளா இருக்கிறோம். இதுக்கு இருளுக்கும் பகலுக்கும் சம்பந்தம் இல்லை. நீ வெளிச்சத்தின் பிள்ளை, பிறந்த நாள் அவர் என்னை கழுவி உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறான், பிரித்தெடுத்திருக்கிறான், வேறு பிரித்து எடுத்திருக்கிறான். எவ்வளவு சந்தோஷம் சமாளத்து தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறான். இப்படியா ஆராதிக்க துதிக்க தேவனை மயன்படுத்த முடியாமல் எத்தனை பேர் அந்த தரவுள்ள ஆபத்திலே தேவனை ஆராதிக்கிறாங்க. இதுக்கு நாங்கள் எத்தனை காரியங்களை சொல்ல வேண்டும். கையை ஊத்துங்கள், கையை தட்டுங்கள், கையை பாடுங்கள் என்று நாங்கள் ஆராதிக்க வேண்டும். நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பகலின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். ஆனால் தேவனிடத்தில் வர்றது அவர் வாசலில் துதியோடும் வரவேண்டும். அப்படியா நாங்கள் தேவன் எங்களை தெரிந்திருக்கிறார். அவர் தெரிந்து கொண்ட காரியத்தை நாங்கள் நிறைவேற்றுமா? அவரோடு கூட இருக்க போகிறோம், ஆளுகை செய்ய போகிறோம், ஊழியம் செய்யும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் அசதியா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கத்திருக்கு என்று ஊழியம் செய்யுங்கள். மனப்பூர்வமாய் உண்மையாய் நாம் தேவனுக்கு செய்ய வேண்டும். தேவன் சொன்னபடி அவர் சொல்லியிருக்கிறார், அவருடைய சுமைகள் நுகங்கள் பாரமானவைகள் அல்லவே. நாங்கள் செய்ய முடியாத இயலாத காரியத்தை தேவன் இதில் செய்யலவே என்று சொல்லவில்லையே. அது அவர் இந்த பூமியிலே பிறந்து 33 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாரே. இலகுவான கைப்பற்றி செய்துவார். அவருடைய விசுவாசத்தில் நீ ஐசுவரான இது பூமி என்னுடையது, தேவன் காரியத்தை செய்வார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வழிநடத்துவார், பெரிய காரியங்களை தேவன் சொல்வார். ஆகவே தேவன் என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் 7 காரியங்களை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவர் எந்தெந்த காரியத்திலே நாங்கள் குறைவுகளாக இருக்கிறோம், கனி கொடுக்காமல் இருக்கிறோமா, அசதிய ஊழியம் செய்கிறோமா, சொந்தம் ஜனமாக இருக்கிறோமா, சுதந்திரமாக இருக்கிறோமா, கனி கொடுக்கிறோமா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அப்படியே ரட்சிப்பை நாங்கள் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டு விட்டு எங்கள் மனம் போன போக்கிலே நடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சகோதரனே சகோதரியே, நீ மனம் திரும்ப வேண்டும். என்றால் அவர் ரட்சிக்கவே இந்த பூமிக்கு இரண்டாவது கை அவர் வரப்போகிறார். ரட்சிப்பை நிறைவேற்றும்படியே அவர் வரப்போகிறார். வலது நிக்கல் வலது பக்கத்தில் நிற்கிறோம்னா நான் மாற்றப்பட வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் நிற்க வேண்டும். நாங்கள் காண்போம், எல்லாரும் காண்போம். இன்றைக்கு நீ ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி நீ நான் அப்படித்தானே இருக்கிறேன் இப்படித்தானே இருக்கிறேன், ஆனால் தேவன் எல்லாவற்றையும் வருவார். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அப்பரிசுத்தில் அவர் ஒரு குறையும் இருக்கிறது. பழைய வேட்பாளர் சொன்ன பரிசுத்த பரிசுத்தத்தை விட புதிய பாடல அதிக ஜாக்கிரதை. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலும் விசாரம் செய்தாயிட்டுன்னு சொல்லுங்க. பரிசுத்தில் அவர் வைராக்கியம் உள்ளவர். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அவரை போற்றுகிறார். நீ பரிசுத்தமாய் வாழுகிறாயா? அவர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை பரிசுத்தமாய் வாழுகிறாயா? அவர் வார்த்தையின்படி வாழுகிறாயா? அல்ல வார்த்தை அசதியாய் அசட்டியாய் என்ன எனக்கு ஒன்று நிறைவேறவில்லை, ஒன்று நிறைவேறவில்லை. நீ சரியாய் ஒப்புக் கொடுக்கவில்லை, நீ தேவனுக்கு சரியா நடக்கவில்லை. அப்படியா தேவன் உனக்கு ஒரு காரியத்தை செய்ய முடியும்? தேவனுக்கு பரிபூர்ணமாய் ஒப்புக் கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி வாழுகிறோம். அவர் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். என் வார்த்தையின்படி நடக்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன், வார்த்தைக்கு நடங்கிறவனை நோக்கி பார்ப்பேன். தேவ வஜ்ர வார்த்தைகளை தேவன் சொல்லியிருக்கிறான். தேவன் என்னை தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் தேவன் அவரோடு கூட இருக்கவில்லை. சுதந்திரால் சொந்தமாய் வலது பக்கம் நிற்கிறவளால் எங்களை மாற்ற முடியும். தேவ சோமத்தில் ஒரு விஷயம் எல்லோருமா தேவ சோமத்தில் நாங்கள் சபித்து முடிக்க போகிறோம். கிருபையும் இருக்கிற அந்த ஆண்டவரே கர்த்தாவே, உம சமத்திலே வருகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடையது கர்த்தாவே. நீ தெரிந்து கொண்ட நோக்கம் ஆண்டவரே, ஏழு காரியங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது கர்த்தாவே, ஆனா ஏழு காரியங்களை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஏழு காரியங்களும் ஆண்டவரே, என்னென்ன காரியத்தில் நாங்கள் குறைவுள்ளது கர்த்தாவே, என்னென்ன காரியத்தில் நாங்கள் அசதியாய் ஆண்டவரே, அசட்டியாய் ஆண்டவரே, அக்கறையின்மையாய் ஆண்டவரே, ஒரு விரக்தியாய் இருந்தோமோ, அவை எல்லாவற்றையும் உருவத்தை நீ மன்னிக்கும்படியா நாங்கள் சொல்லிக்கிறோம். நீ தெரிந்து கொண்ட நோக்கம் ஆண்டவரே, உம்மோடு சொந்தமாய் ஆண்டவரே, ஒரு சுதந்திரமாக ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்கும்படியா எனது பிள்ளைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், என் வார்த்தைகளை கை கொள்வார்கள், என் வார்த்தையின்படி நடப்பார்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் பகலின் பிள்ளைகளாய் நடப்பார்கள் என்ற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வருவதாக ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் என்று திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி எந்த நாளும் எல்லா இடத்திலும் இந்த காரியங்கள் உண்டாவதாக ஆண்டவரே. உமக்கூட பிள்ளைகள் என்ற காரியத்தை அவர்கள் தரித்துக் கொள்ளுகிறார். இப்படியான ஆவியின் கனிகளை தரித்துக் கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் வாழத்தக்கதாய், விசுவாசத்தில் ஐஸ்வரங்களாய் இருக்கும்படியாய், சிறுபையாய் நடத்தும்படியா நாங்கள் மசாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தை ஆண்டவரே, நீ விடுபடும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியா, இந்த பிள்ளைகளை கலப்படுத்தும்படியா ஆண்டவரை, தைரியப்படி ஆற்றும்படியா தொடர்ந்து இதுக்கு வாழத்தக்கதான பரிசுத்த ஆவியானவரே, நீ இந்த பூமியிலே நிரந்தரமா இருக்கிறீ. அந்த ஆவியின் பலன் உண்டாம்படியே நாங்கள் கருவையும் கரத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்குதாக ஆமென்.
ஆண்டவராய் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உள்ள நாம்